ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஏப்ரல் மாத தென்றல் இதழில் ஹரிமொழி பகுதியில் ஒட்பமும் அறிவுடைமையும் என்ற தலைப்பில் ஹரிகிருஷ்ணன் எழுதிய கட்டுரை. வாசிப்பது ஹரிகிருஷ்ணன். எப்பொருள் யாரையாழ்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்ற குறளும், கல்லாதான் உட்பம் கழிய நன்றாயினும் கொள்ளார் அறிவுடையார் என்ற குறளும் ஒன்றுக்கொன்று மாறுபடுவது போல தோன்றுவதால் இந்த இரண்டு குறட்பாக்களையும் எடுத்து அலசிக்கொண்டிருக்கிறோம். சென்ற முறை கல்லாதான் உட்பம் குறளுக்கு பரிமேலழகர் கொடுத்திருக்கும் ஏறல் எழுத்து என்றால் என்ன என்பதை, எப்படி ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு கணத்தில் சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் அவர்களின் மகாபாரத உபன்யாசத்தின் போது வடமொழியில் அவர் குணாட்சர நியாயம் என்பதை விளக்கும் சமயத்தில் நமக்கு பொறுதட்டி ஏறல் எழுத்து எனப்படுவதும் இதுதான் என்ற முடிவுக்கு வந்து, இந்த குறளில் அடுத்த சிக்கலான ஒட்பம் அறிவு என்ற சொற்களுக்கு இடையே உள்ள வேறுபாட்டை ஆய்ந்து கொண்டிருக்கிறோம். அறிவு எது, ஒட்பம் எது என்பதை திருவள்ளுவர் வாய்மொழியாகவே வரையறை காணுவதற்காகத்தான் உலகம் தழியது ஒட்பம் மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு என்ற குறளை எடுத்துக்கொண்டு, இந்த அறிவுக்கும் ஒட்பத்துக்கும் உள்ள வேறுபாட்டை பல உரையாசிரியர்கள் மேம்போக்காக, சில உரையாசிரியர்கள் பகட்டான என்றும் வைத்துக் கொள்ளலாம், சொற்களால் தடவி கொடுத்தபடி நழுவி விடுவதையும் சுட்டி காட்டினோம். ஒட்பம் என்பது என்னவாக இருக்கலாம் என்பதை அறிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு பொதுவான எடுத்துக்காட்டை மேற்கொண்டோம். அதை இப்போது முடிப்போம். சென்ற முறை இறுதியில் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தேன். இதுபோலவே மிக முக்கியமான இயந்திரங்களும் தொழிற்சாலைகளில் உள்ளன. சில வகையான தொழிற்சாலைகளில் இப்படிப்பட்ட இயந்திரங்களை குறிப்பிட்ட ஒரு சிலர் மட்டும்தான் கையாள்வார்கள். நாள் முழுவதும் அதன் கூடவே நிற்பதால் அதன் ஓசையில் சற்றே மாற்றம் தென்பட்டாலும் இந்த இயந்திரத்தை இயக்கும் ஆபரேட்டருக்கு இயந்திரத்தில் ஏதோ கோளாறு ஏற்பட்டிருக்கிறது என்பது தெரிந்துவிடும். ஏனெனில் அவர் இயந்திரத்தோடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வேறு வார்த்தைகளில் சொல்வதானால், அவர் மனக்குடவர் சொல்லும் வகையில் உலகத்தோடு பொருந்திய அறிவை உடையவராக இருக்கிறார். இப்போது ஒரு சூழலை கற்பனை செய்து கொள்வோம். இந்த குறிப்பிட்ட வெகு முக்கியமான இயந்திரத்துடன் அன்றாடம் தன் நேரத்தை செலவிட்டு அதை இயக்கும் தொழிலாளிக்கு உள்ளது பட்டறிவு. பட்டு தெரிந்து கொண்ட அறிவு பட்டறிவு. இயந்திரத்திலிருந்து வினோதமான ஒலி எழும்போதெல்லாம் எழுந்து போவார். வலது பக்கத்தில் உள்ள வரிசை வரிசையான பேனல்களில் இடது கோடியில் மூன்றாவது பேனலில் உள்ள கீழிருந்து மேலாக ஏழாவதாக உள்ள ஒரு திருகாணி தளர்ந்திருக்கும். அதை போதுமான அளவுக்கு இருக்குவார். இயந்திரம் பழையபடி எங்க தொடங்கிவிடும். இது இவருக்கு மட்டும்தான் தெரியும். ஓசை கேட்டால் வலது பக்கத்துக்கு போய் இடது கோடி மூன்றாவது பேனலில் கீழிருந்து மேலாக ஏழாவதாக உள்ள திருகாணியை திருப்பினால் இயந்திரம் சரியாகிவிடும் என்பது இவருக்கு தெரியும். எ மெக்கானிக் நோஸ் வாட் ஹேஸ் டு பி டன் என்று இதைத்தான் முந்தைய இதழ்களில் குறிப்பிட்டோம். இவருக்கு ஏதோ அவசர சூழ்நிலை. மூன்று நாள் விடுப்பில் சென்று விட்டார். அவரை விடுப்பிலிருந்து திருப்பி அழைக்க முடியாத நிலை. தாயார் மருத்துவமனையில் இருக்கிறார் அல்லது இறந்து விட்டார், அதற்கான சடங்குகளில் ஈடுபட்டிருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோமே. இப்போது இந்த நேரம் பார்த்து அந்த கடகட கடகட சத்தம் இயந்திரத்திலிருந்து எழத் தொடங்கும். இயந்திரத்தை தொடர்ந்து இயக்க முடியாத நிலைமை வந்து சேரும். தொழிற்சாலை நிர்வாகி பொறியியலில் அயல் நாட்டில் டாக்டர் பட்டம் பெற்றிருப்பார். அவரே நேரடியாக வந்து இயந்திரத்தில் என்ன கோளாறு என்று ஆராயத் தொடங்குவார். அவருக்கு நோய் நாடி நோய் முதல் நாடுவதற்கே முழு தினம் தேவைப்படும். அதன் பிறகு ட்ரையல் அண்ட் எரர் முறையில் ஒவ்வொன்றாக செய்து பார்த்து இப்போது இயந்திரம் சரியாகிறதா என்று சோதித்து கொண்டே வருவார். அளவுக்கு மேல் பெரிய அந்த இயந்திரமோ அவ்வளவு எளிதில் தன் ரகசியங்களை சொல்லிவிடாது. இதற்குள் மூன்று தினங்கள் கழிந்துவிடும். நம்முடைய தொழிலாளி விடுப்பு முடிந்து திரும்புவார். பிரச்சனையை பற்றி தெரிந்து கொண்டு சிரித்து கொண்டே இயந்திரத்தின் வலதுபுறத்துக்கு போவார். இடது கோடியில் மூன்றாவது பேனலில் கீழிருந்து மேலாக ஏழாவதாக உள்ள திருகாணியை முடுக்குவார். அவ்வளவுதான், இயந்திரம் சீராகிவிடும். இந்த சமயத்தில் தொழிலாக நிர்வாகி அவருக்கு பக்கத்தில் இருந்தாரானால் எதனால் இந்த ஒலி எழுகிறது, என்ன காரணத்தால் அது இந்த திருகாணியை திருகியதும் சரியாகிறது என்று யோசிக்க தொடங்குவார். பிறகு அந்த ஓசையை உருவாக்கி இயந்திரத்தின் ஓட்டத்தை அடிக்கடி தடுக்கும் அந்த மூல காரணி நிரந்தரமாக களையப்படுவதற்கான வழி கண்டுபிடிக்கப்படும். ஏனெனில் தொழிலாளிக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது தெரியும். தொழிலாக நிர்வாகிக்கோ ஏன் அவ்வாறு செய்ய வேண்டும் என்பது தெரியும். இவருக்கு நோயையும் நோயின் முதலையும் நாடுவதற்கு சற்று அவகாசம் தேவைப்பட்டது. பட்டறிவால் இந்த இரண்டையும் ஏற்கனவே அறிந்து வைத்திருந்த தொழிலாளிக்கு கனப்போதில் நோயை தீர்த்து வைக்க முடிந்தது. ஆனாலும் நிரந்தரமான தீர்வு காண முடியவில்லை என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்போ இதை இன்னொரு கோணத்தில் பார்க்கலாம். தொழிற்சாலையில் மதிய உணவு கூடத்துக்குள்ளே இப்போ போகலாம். அங்கே இந்த தொழிலாளிகள் தலைக்கு மேல் வைத்து கொண்டாடி கொண்டிருப்பார்கள். தோடா ஃபாரினுக்கெல்லாம் போய் படிச்சுட்டு வந்துக்கிறவர் கூட முடிய பிச்சுக்குன்னு நிற்கிறாரு, அண்ணன் வந்து அஞ்சே நிமிஷத்தில் சரியாகிட்டாரு என்பது போன்ற பேச்சு தான் அங்கே எழுந்தபடி இருக்கும். ஒன்று கேட்கிறேன், இந்த முக்கியமான இயந்திரத்தில் முழு தொழிற்சாலையின் இயக்கத்தையும் 3 நாட்களுக்கு முடக்கி வைத்திருந்த இயந்திரத்தில் ஏற்பட்ட பிரச்சனையை 3 நிமிடங்களில் இந்த தொழிலாளி தீர்த்து வைத்திருக்கிறார். ஆனால் தொழிற்சாலை நிர்வாகியால் 3 நாட்கள் கழிந்த நிலையிலும் பிரச்சனை எங்கே இருக்கிறது என்பதையே கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்படியானால் இந்த தொழிலாளர் நிர்வாகியை உடனடியாக வேலையை விட்டு நீக்கிவிட்டு இந்த இடத்தில் நம் மேற்படி தொழிலாளியை பணிக்கு அமர்த்தி விடலாமா? அதுதான் அவராலேயே 3 நாட்களில் செய்ய முடியாத பணியை இவரால் 3 நிமிடங்களில் சரி செய்ய முடிந்திருக்கிறதே. அது முடியாது என்று ஒப்புக்கொள்கிறீர்கள் அல்லவா? அதுதான் கல்லாதான் ஒப்பம் கழிய நன்றாயினும் கொள்ளார் அறிவுடையார். நாம் குறிப்பிட்ட தொழிலாளிக்கு இருப்பது ஒப்பம், அந்த தொழிலக நிர்வாகிக்கு இருப்பது அறிவு. முன்னவரால் நிரந்தர தீர்வை காண முடியவில்லை. இருந்தாலும் தடங்கள் ஏற்படுவதை யாருமே அறியாத வண்ணம் உடனுக்குடன் தன் பட்டறிவால் பெற்ற வல்லமையால் அவ்வப்போது உடனுக்குடனே தனக்கே இன்ன காரணத்தால் என்று விளங்காத ஒரு தீர்வை கையாண்டு அதை சரி செய்து கொண்டிருந்தார். ஆக ஒப்பம் என்பது அனுபவ அறிவு என்றும் கொள்ள முடியும். நம் எல்லோருக்கும் உள்ள உள்ளுணர்வு இன்ட்யூஷன் என்றும் கொள்ள முடியும். அனுபவ அறிவாலும் உள்ளுணர்வாலும் நாம் சொல்லும் தீர்வு சரியானதாக இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் சரியாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை. ஆனால் உண்மையான அறிவோ மலர்தலும் கூம்பலும் இல்லது. விரிந்த பூ விரிந்த நிலையிலேயே தொடர்ந்து இருப்பதை போன்றது அறிவு. உலகத்தோடு பொருந்திய அறிவான ஒப்பமோ பழக்கத்தால் கவனிப்பதால் அனுபவத்தால் உண்டாவது. இதுவும் மரியாதைக்குரியதே. ஆனாலும் எப்படி ஒரு முக்கியமான இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறை மெத்தப்படுத்தவர்கள் கூட சரி செய்ய முடியாத நிலையில் ஒரு 6ஆம் நிலை தொழிலாளி 3 நிமிடங்களில் சரி செய்துவிட்டார் என்ற போதிலும் அவரை தொழிற்சாலை நிர்வாகியாக பதவி உயர்த்த முடியாதோ? அதுபோலவே கல்லாதவர்களுடைய ஒப்பம் கழிய நன்று, அதை எடுத்துக்கொள்ளலாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒப்பம் நிறைந்தவனை கற்றவன் அறிவுடையவன் என்று அறிவுடையார் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது இந்த குறளின் பொருள். இதைத்தான் நாமக்கல் கவிஞரோட உரையின் 30 குழப்புகிறது, பிற்பகுதி திட்பமாக இருக்கிறது என்று குறிப்பிட்டிருந்தேன். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் கல்லாதான் ஒப்பம் கழிய நன்று, இந்த இரண்டிலும் அப்பொருளின் மெய்ப்பொருளையும் ஒப்பத்தில் உள்ள பயன் தரும் பகுதியையும் கொள்வதே அறிவுடைமை. ஆனால் ஒப்பம் உடையன் விஷயத்தில் அவன் செயல்திறன் உடையவனாக இருந்தாலும் அவனுடைய மொழியால் பயனே விளைந்திருந்த போதிலும் அவன் கற்றவனாக அறிவுடையாரால் கொள்ளப்பட மாட்டான் என்பதே குறளுக்கான சரியான பொருள். இப்போது 2 குறளுக்கும் முரண்பாடு இல்லை என்பது விளங்குகிறது அல்லவா? அப்படியானால் அவ்வளவு தூரம் பயன் தரக்கூடிய ஒப்பத்தை கொண்டிருப்பவனை மட்டும் புறந்தள்ளுவது நியாயமா என்றொரு கேள்வி எழக்கூடும். ஒன்றை மீண்டும் வலியுறுத்தி சொல்லுகிறேன். வள்ளுவரை மாதானு பங்கி என்பார்கள். தாயும் ஆனவர், அவர் கல்லாதவனை மட்டம் தட்டுகிறார் என்பதென்று பொருள். இவ்வளவு தூரம் கூர்மையுடையவனாக இருக்கிறாயே, இப்போதாவது நீ முறைபட கற்பாயானால் நீயும் அறிவுடையாரின் அரங்கில் அவர்களுக்கு சமமாக இடம்பெற முடியுமே. இது தெரிந்திருந்தும் இன்னும் ஏன் கல்வியை பெற மறுக்கிறாய் அல்லது தயங்குகிறாய் என்பது அவர் எழுப்பும் மறைமுக வினா. கல்லாதவர்களை கற்கும்படியாக ஊக்குவிக்கிறாரே தவிர மட்டம் தட்ட முற்படவில்லை என்பதை கவனத்தில் நிறுத்த வேண்டும். ஒரு வழியாக இந்த இணை முரணுக்கு தீர்வு கண்டாயிற்றா? அடுத்த இதழில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.